إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم لقد كان في قصصهم عبرة لأولي الألباب ما كان حديثا يفترى ولكن تصديق الذي بين يديه وتفصيل كل شيء وهدى ورحمة لقوم يؤمنون صدق الله العظيم எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த ஒருவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கு வந்திருந்தார். அவன் ஏதும் இணை துணையற்றவன், வணங்குவதற்கு தகுதியானவன். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் மீண்டும் புகழ்ந்து சொல்கிறேன். அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் அவர்களுடைய வாழ்க்கையை தமது வாழ்க்கையின் நேர்வழியாக பின்பற்றி வாழ்ந்த நல்ல மனிதர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் சலாமும் என்றே கொண்டார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நல்ல மனிதர்களை பற்றி பேசப்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இது அதுக்கு அஸ்வாமிக்கும் நல்லதற்கு ரஹ்மத். நல்ல மனிதர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதை ஒரு மனிதனுடைய வரலாற்றை மாற்றிவிடுகிறது, நலவின் பக்கம் வழிபாட்டுகிறது. அந்த வகையிலே இந்த பள்ளி வாழ்க்கைக்காவுடைய நீயத்தோடு குழுவியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லா சந்தர்ப்பங்கள் எல்லா நிலைமைகளிலும் அப்துல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தக்வாவோடு வாழ்க்கை நல்ல மனிதர்களுடைய வரலாற்றை விளங்கி அமல் செய்யுமாறு முதல் தக்வாவை கொண்டு நான் செய்ய செய்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நேரடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை நாம் படிக்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அருள்மொழி அல் குர்ஆனிலே பல மனிதர்களுடைய வரலாறுகளை சொல்லி இருக்கிறார். சாதாரணமான மனிதர்களை பற்றியும் அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. ஏனென்றால் மனிதர்களுடைய வரலாறை படிக்கிறது இருக்கிறதே, இது மனிதனுக்கு மிகச் சிறந்த முன்னுதாரணமாக மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு மிகச் சிறந்த வழிமாற்றல்களை கொடுக்கிறது. அந்த வகையிலே இன்றைய நாள் இஸ்லாத்துடைய மூன்றாவது கலீஃபா உஸ்மான் அவர்களை பற்றி இன்றைய பொதுபாவிலே கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நேயர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வெட்கத்தை பற்றி நாம் பேசுகிற பொழுது, பணிவை பற்றி பேசுகிற பொழுது, குர்ஆனை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை வரலாறு நடுவிலும் காண முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெருக்கமான நபித்தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் உஸ்மானை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உஸ்மானை பற்றியா என்னிடம் கேட்கிறீர்கள்? மலாயிகா மார்களுக்கு மத்தியில் அவர் முன்னூரில் இரண்டு திரகாக்கமுடையவர் என்று அழைக்கப்படுகிறார். அந்த மனிதரை பற்றி என்னிடம் எதனை கேட்கிறீர்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து 6 வருடங்களின் பிறகுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். மிக அழகான தோற்றமுடைய ஒரு வாலிபராக, கம்பீரமான வாலிபராக ரஷ்யர்களுக்கு மத்தியிலே வாழ்கிறார்கள். ஜாஹிலியா காலத்திலே கூட உஸ்மான் இப்னு அஃபான் தன்னுடைய வாயினால் மதுபானத்தை சுவைத்தது கிடையாது. விபச்சாரம் என்ற கொடிய பாவத்தை ஜாஹிலியா என்ற அறியாமை காலத்திலே கூட உஸ்மான் இப்னு அஃபான் அந்த பாவத்திலே ஈடுபட்டது கிடையாது. குரேஷியர்களுக்கு மத்தியில் உஸ்மான் நேசிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக திகழ்ந்தார்கள். என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் அவருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான், ஒரு செல்வந்தரான ஒரு வியாபாரியாக இருந்தார்கள். அதே நேரத்திலே மிக பணிவான குணமுடையவர்களாகவும் இருந்தார்கள். செல்வத்தோடும் பணிவு ஒன்று சேர்வதை மிக அரிதாகவே இருக்கிறது. செல்வம் மனிதர்கள் வருகின்ற பொழுது ஒரு விதமான செல்வ செருக்கும் அவர்களை குடிகொள்கிறது. ஆனால் இதற்கு விதிவிலக்காக இருந்தார்கள். செல்வம் இருந்தாலும் கூட ஜாகிரியா என்ற இஸ்லாத்திற்கு உட்பட்ட காலத்திலே அவர்கள் மனிதர்களுக்கு கொடை கொடுக்கக்கூடிய பணிவான குணமுடையவர்களாக இருந்தார்கள். இவர்களுக்கு மனதிலே ஒரு ஆசை இருந்தது. ஒரு ஆசை இருந்ததே மிக சிறந்த முறைசி மனிதர்களின் ஒருவருடைய மகளை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை. யாரவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படவில்லை, ஆனால் அவருடைய மகள் ருக்கையாவை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் நடந்தது என்ன, நபி அவர்கள் தன்னுடைய சொந்தக்காரர் அபூ லஹபுடைய மகன் உத்பாவுக்கு அந்த பெண்ணை திருமணம் முடித்து வைத்தார்கள். உஸ்மானுக்கு கடுமையான கவலை, தான் எதிர்பார்த்த ஒன்று கைநழுவில் போய்விட்டது. ஒரு நாள் தன்னுடைய வீட்டிலே கவலையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே உஸ்மானுடைய சிறிய தாய் முறை உஸ்மானிடத்திலே வந்தியார். உஸ்மான் எதற்காக கவலையோடு இருக்கிறீர்கள்? சொன்னார்கள், உஸ்மான் என்னுடைய சிறிய தாயே, நான் எதிர்பார்த்த ஒரு விடயம் கைகூடாமல் சென்றிருக்கிறேன். ஒரு பெண்ணை திருமணம் செய்ய நினைத்தேன். ருக்கையா அந்த பெண் இன்னும் ஒரு மனிதனை திருமணம் முடித்துக் கொண்டார். இந்த பெண் சொன்னார், உஸ்மானே உங்களுக்கு அதைவிட சிறந்த ஒன்றை எங்களுக்கு சொல்லட்டுமா? என்ன அது? மக்காவிலே ஒரு நபி வந்திருக்கிறார். நபியா? யார் சொன்னார்கள், வெளியிலே சென்று பாருங்கள், செய்தியை விசாரியுங்கள். வீட்டிலிருந்து எழுந்துகிறார்கள். உஸ்மான் பாதைக்கு செல்கிறார்கள். அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறார்கள். அபூபக்கர் உஸ்மானை பார்த்து, உஸ்மான் ஒரு நபி வந்திருக்கிறார், அவரை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஒரு நபி வந்திருக்கிறார். யார் அவர்? சொல்லப்படுகிறார்கள். ஒரு சில வார்த்தைகள் பேசுகிறார்கள். நபி அவர்களுடைய கையை பற்றி ஏற்றுக் கொள்கிறார்கள். காலம் செல்கிறது. அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்துடைய ஆரம்ப காலம் இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் காவிர்கள் எவ்வாறெல்லாம் வளைக்க முடியுமோ, எவ்வாறெல்லாம் நோவினை செய்ய முடியுமோ அவ்வாறெல்லாம் நோவினை செய்கிறார்கள். அந்த தருணத்திலே நபியருடைய உணவுக்காரர் அபூ லஹப் தன்னுடைய மகன் முத்துபாவை பார்த்து சொல்கிறார், முத்துபா இந்த முகமதுடைய மகள் ருக்கையாவை நீ தலாக் சொல்ல வேண்டும், எதற்காக? நபியருடைய உள்ளத்தை நோவிப்பதற்காக. அன்றைய நான் நபி அவர்களுக்கு கவலையாக இருந்தால் உஸ்மானுக்கு சந்தோஷமான நாளாக வருகிறேன். காலம் செல்கிறது. நபி அவர்களுக்கு சூழல்வா, உங்களுடைய மகள் முத்தையாவை நான் திருமணம் செய்ய தயாராக இருக்கிறேன். உஸ்மான் உங்களை போன்ற ஒரு மனிதர், உங்களை போன்ற ஒரு மனிதர் திருமணம் பேசுகிற பொழுது அவர் மறுக்கப்பட மாட்டார். தன்னுடைய மகளை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகிறேன். தன்னுடைய மகளை அழைத்தார். முத்தையா, உன்னுடைய கணவன் உஸ்மானுக்கு உபகாரம் செய்வாயாக. ஏன் தெரியுமா? அவர் என்னுடைய தோழர்களில் என்னுடைய குணத்திற்கு மிக ஒப்பான மனிதர். அவருக்கு நீங்கள் உபகாரமாக அவரோடு நடந்து கொண்டீர்கள் என்று மகளுக்கு வசியம் செய்கிறார்கள். அன்றைய திருமணத்தை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்கள் கண்ட மிக அழகான இரண்டு ஜோடி, அழகான ஒரு தம்பதியினர் இது உஸ்மான் உஸ்மானுடைய மனைவி ருக்கையா என்று சொல்கிறார்கள். காலம் செல்கிறது. ஆளும் இவர்களுக்கு எதிரான நோவினைகள், வேதனைகள், காற்றுகளினால் முன்வைக்கப்பட்ட சோதனைகள் முடிவடைப்பதாக இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், உஸ்மான் நீங்கள் அபிசீனியாவுக்கு எதிர்த்து சென்று விடுங்கள். உஸ்மான் இப்படிப்பட்ட மனிதர். மனிதர்களே, உஸ்மான் ஒரு வியாபாரி, ஒரு செல்வந்தர், சிறப்பான மனிதர், கௌரவமானவர். இந்த நேரத்திலே தன்னுடைய சொந்த பணம், தன்னுடைய கடைகள், தன்னுடைய
நூற்று கணக்கான வாடிக்கையாளர்கள் அத்தனை பேர்களையும் தொடர்ந்து சொந்த வீடு சொந்த நாடு அத்தனையும் தொடர்ந்து தன்னுடைய மனைவியுடைய கரம் பற்றி புறப்படுகிறார். அபு சுஃபியான் அபிசூரியாக மனைவியோடு வந்து இருக்கிறார்கள். கொஞ்சம் காலம் இருக்கிறார்கள். ஆனாலும் நபி அவர்களை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. மீண்டும் மதீனாவுக்கு வருகிறார்கள். ஆனாலும் காபிருடைய வேதனை, அவர்களுடைய சோதனை, அவர்களால் ஏற்படக்கூடிய இன்னங்களும் முடிவதாக இல்லை. மீண்டும் அவர்களுடைய உத்தரவிப்பே தன்னுடைய மனைவி முத்தையாவோடு மதீனாவுக்கு எதிராக சென்று விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், வெறுமனை அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன காரணத்திற்காக, என்னுடைய இரட்சகன் அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்ன காரணத்திற்காக, அப்படிப்பட்ட ஒரு செல்வந்தர், அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். முடிவெடுப்பார்கள். மதீனாவுக்கு புறப்படுகிறார்கள். மதீனாவுக்கு கொஞ்சம் காலம் இருக்கிறார்கள். ஆனால் மதீனாவுக்கு சென்றவுடன் தன்னுடைய மனைவி முத்தையா நோய்வாய்ப்பட்டு விடுகிறார்கள். சலவாக அழைத்து செல்ல அவர்கள் பதிலுக்காக அழைத்து விடுகிறார்கள். பதிலுடைய நிகழ்வு இருக்கிறது, அதற்காக தயாராகுங்கள். உஸ்மான் தயாராகிறார். மதியவர்கள் சொன்னார்கள், மருமகனை பார்த்து, உஸ்மான் நீங்கள் இங்கு வரக்கூடாது, உங்களுடைய மனைவி நோயாளியாக இருக்கிறார், மனைவிக்கு நீங்கள் ஊழியம் செய்யுங்கள். பதிலுக்கு சென்று நபி அவர்கள் திரும்பி வருகிறார்கள். கவலையான செய்தி காத்திருக்கிறது. உஸ்மான் உடைய மனைவி முத்தையா நபி அவர்களுடைய மகன் மூத்தாகிவிட்டார். உஸ்மான் தன்னுடைய மருமகன் என்ற அந்த பெயரும் அப்போது துண்டிக்கப்பட்டு விடுகிறது. கவலையான செய்தி என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மானை அழைத்தார். உஸ்மான், நீங்கள் அடுத்த திருமணம் செய்த விருப்பம் இருக்கிறதா? எனக்கு திருமணம் முடிந்தால் இன்னும் ஒரு மகள் இருந்திருந்தால் அவரையும் நான் முடித்து வைக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மதீனாவிலே வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். வெறும் கரமாக வந்தவர்கள் உஸ்மான். தபூக்குடைய யுத்தம் வருகிறது. அந்த நேரத்திலே நபி அவர்கள் படையை தயார் செய்யுமாறு சொல்கிறார்கள். படை தயாராகிறது. சுமார் 30,000 மேற்பட்ட மனிதர்கள். ஆனால் கையிலே படைக்குரிய தலைவீரம் எதுவுமே கிடையாது. அபூபக்கர் முழு பணத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஒருவர் 4,000 திரகம் தங்கக்காசுகளை வெள்ளிக்காசுகளை கொண்டு வருகிறார். ஆனால் அந்த தபூக்குடைய படைக்கீடு போதாது. நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த படையை தயாரிக்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே உஸ்மானுக்கு சொந்தமாக 100 ஒட்டகைகள் சுமையுடைய ஒரு வியாபார குழு சிரியாவை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டது. இந்த செய்தி உஸ்மானுடைய காதல விழுந்ததுதான். நாம் அவர் சொன்னார்கள், உஸ்மான் நிறுத்துங்கள், அந்த வியாபார ஒப்பந்தத்தை நான் முடித்து விடுகிறேன். அந்த 100 ஒட்டகைகளையும் கொண்டு வாருங்கள். நபி அவர்களிடம் கொண்டு வந்து யார் சொல்லலாம், இதோ என்னுடைய தர்மம், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் உஸ்மானுடைய மனம் திருப்தி அடையவில்லை. மீண்டும் சென்றார்கள். 100 ஒட்டகம், இன்னும் 100 ஒட்டகம். சுமார் அன்றைய நான் 940 ஒட்டகைகளை நபி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கிறார்கள். 60 குதிரைகளை வாங்குகிறார்கள். 700 ஊட்டையாக்கள் நிறைந்த தங்க நான் தங்கம், 10,000 திரவம் நிறைந்த வெள்ளி காசுகள் அத்தனையும் கொண்டு வந்து நபி அவர்களுக்கு முன்னால் கொட்டுகிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாளுக்கு பிறகு உஸ்மான் என்ன செய்தாலும் அது அவருக்கு எந்த தங்கத்தையும் ஏற்படுத்தாதே. அல்லாஹ் உஸ்மானுக்கு தன்னுடைய பொருத்தத்தை கடமையாக்கிவிட்டார். படை திரும்பி வருகிறது. உஸ்மானுடைய செல்வம் பாக்கியாக விகிதமாக இருக்கிறது. அதை உஸ்மானுக்கு திருப்பி கொடுங்க என்று சொல்கிறார்கள். நபி அவர்கள் உஸ்மான் சொன்னார்கள், யார் சொல்லலாம், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்ததை எனக்கு திருப்பி வேண்டாம், வேலைகளை கொடுத்திருக்கேன். மிக ரோமா என்று ஒரு கிணறு மதீனாவிலே இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு கடுமையான தண்ணீர் கட்டுப்பாடு. அந்த கிணறு ஒரு அந்நிய மனிதரிடம் இருக்கிறது. தண்ணீர் கொடுக்கிறார் இல்லை. அந்த மனிதர் நபி அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரோமாவை வாங்கி வம்பு செய்கிறாரோ, முஸ்லிம்களுக்காக கொடுக்கிறாரோ, அந்த அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பானாக. உஸ்மான தவிர வேறு யார் இருக்கிறார்? தன்னுடைய முழு செல்வத்தையும் இஸ்லாத்திற்காக இழந்த மனிதர், நாட்டை துறந்த மனிதர். மதீனாவில் அல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தராக மாற்றி விடுகிறார். 10 வருடங்களுக்கு முன்னரா சுமாராக 10 வருடங்கள் கூட நகரவில்லை. உஸ்மான் சொல்கிறார்கள், யா சுல்லா, நான் அதை செய்கிறேன். அந்த கிழக்கை வாழ்ந்து முஸ்லீம்களுக்காக ஒன்று செய்கிறார்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 2 அடிமைகளை உரிமை விடுவார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே இருக்கிறார்கள். நபி அவர்களுடைய வீட்டிலே படுத்தவாறு இருக்கிறார்கள், ஆடை சற்றி அங்குமிக்குமாக இருக்கிறதே, கதவு தட்டப்படுகிறது, அபூபக்கர் நுழைகிறார், நபி அவர்கள் சயனித்திருக்கிறார்கள், கதவு தட்டப்படுகிறது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு உத்தரவு பெற்று நுழைகிறார்கள், நபி அவர்கள் படுத்தவாறு இருக்கிறார்கள், மூன்றாவது கதவில் கதவு தட்டப்படுகிறதே, யார் உஸ்மான் வந்திருக்கிறார், நபி அவர்கள் அப்பாவை திருக்கு எடுத்து விட்டார்கள். வெட்கப்படக்கூடிய ஒரு மந்தரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா, நான் சயனித்திருந்தால் உஸ்மான் வெட்கப்பட்டு திரும்பி போய்விடுவானோ என்ற பயத்தை என்பதாக சொன்னார். சஹாபாக்களின் மிக கடுமையான வெட்க சுபாவமுடையவர்களாக உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு திகழ்ந்திருக்கிறார்கள். கட்டுவார்கள் சில சந்தர்ப்பங்களில் ஒரு நாள் இரவிலே குர்ஆனை பாராயணம் செய்து முடித்து விடுவார்கள். குர்ஆனை சுமந்து ஒரு ஹாபிஸாக இருந்தார்கள். இரவு நேரத்திலே அழுது அழுது குர்ஆனை திலாவத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உஸ்மான் அஃபான் கபர்களின் பக்கம் சென்று விட்டால் தாடி நலையக்கூடிய அளவு அழுவார்கள். சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்டவர். சுபஹானல்லாஹ், ஆட்சி பொறுப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சஹாபாக்களுடைய பெரும்பான்மையானவர்கள் அவரை ஆட்சியாளராக முடிவு செய்கிறார்கள். ஆட்சியை கையிலே எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரெண்டு வசியத்துக்களை எதிர்பார்த்தவர்களாம். ஒன்று, நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுக்கு ஆட்சி என்ற ஒரு ஆடையை அணிவிப்பார், அதனை சில குழப்பவாதிகள், சில கிளர்ச்சியாளர்கள், சில நயவஞ்சகர்கள் கடத்துவதற்கு முனைவார்கள், உங்களுடைய ஆட்சியை பறிக்க முனைவார்கள், நீங்கள் என்னை சந்திக்கின்றவரை அதனை கலட்டி விடாதீர்கள் என்றார்கள். நீங்கள் ஷஹீதாக்கப்படுவீர்கள், கொலை செய்யப்படுவீர்கள், பொறுமையாக இருக்கிறது. இந்த ரெண்டு வசியத்துக்களையும் உஸ்மான் எதிர்பார்த்திருந்தார்கள். தன்னுடைய ஆட்சி காலம் 6 வருடங்கள் மிக அமைதியாக தருகிறது. 12 வருட ஆட்சி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் 6 வருட காலங்கள் மிக அமைதியாக கருகிறது. எவ்வாறு என்றால், உஸ்மான் தன்னுடைய ஆட்சியில் தன்னுடைய சொந்தக்கார ஒரு மனிதர் சாராயம் குடித்து விடுகிறார். உஸ்மானிடம் சொல்லப்படுகிறது, சுபஹுடைய தொழுகை தொழுகின்ற பிறகு உஸ்மான் திரும்பி பார்த்து கேட்கிறார்கள், இந்த மனிதர் மதுபானம் குடித்தது உண்மையா? சஹாபாக சாட்சி பார்க்கிறார்கள், ஆம், மனிதர்களுக்கு முன்னால் அவர்களுக்குரிய கசையடியை நிறைவேற்றி விடுகிறார்கள். தன்னுடைய நோவுக்காக நீதம் என்று வருகிற பொழுதே அது உஸ்மான் அழகான ஆட்சி தான். நபி அவர்கள் செய்த வசியத் மாதிரி அடுத்த 6 வருடங்களில் சில சில குழப்பங்கள் முளைக்க ஆரம்பிக்கிறது. பல நாடுகளில் இருந்து வந்த கிளர்ச்சியாளர்கள், நயவஞ்சகர்கள், இனவாதிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட ஆரம்பிக்கிறார்கள். எதற்காக, என்ன அநியாயம் செய்தார்கள், ஒன்றுமே கிடையாது, ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்ய வேண்டும், ஆட்சியில் இருந்து நகர்த்த வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய இலக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிலே 40 நாட்கள் முற்றுகையிடப்படுகிறார்கள். ஒரு நாள் பள்ளி வாயிலுக்கு வருகிறார்கள். நபித்தோழர்களின் மிக முக்கியமான சஹாபாக்கள் அலி, தல்ஹா, சுபைர் போன்ற மிக முக்கியமான சஹாபாக்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். உஸ்மான் பள்ளி வாயிலுக்கு வந்து கேட்கிறார்கள். அந்த மனிதர்களை பார்த்து, மனிதர்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய நேரத்திலே, என் அருமை தோழர்களே, இன்று நான் உங்களிடம் ஒரு சாட்சியத்தை பெற விரும்புகிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, சமூகுடைய படையை தயார் செய்வதற்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானாக என்று நபி அவர்கள் சொன்னார்கள். நான் என்னுடைய சொந்த படத்தினால் அந்த படை முற்றாக தயார் செய்தேன். இதற்கு நீங்கள் சாட்சி நடந்துவீர்களா? அங்கிருந்த அத்தனை சகாபாக்கள் சொன்னார்கள், நான் சாட்சி. உஸ்மான் கேட்கிறார்கள், என் அருமை தோழர்களே, மனிதர்கள் தண்ணீர் குடிக்க இயலாமல் பஞ்சப்பட்ட காலத்திலே வேறு ரோமாவை வாங்குவதற்கு சொர்க்கம் என்று நபி அவர்கள் சொன்னார்களே, நான் வாங்கிக் கொடுத்தேன், நீங்கள் சாட்சி சொல்கிறீர்களா? ஆம், சாட்சி சொல்கிறோம், நீங்கள் வாங்கக்கூடிய பணத்தினால் வாங்கிக் கொடுத்தீர்கள். மூன்றாவதாக கேட்டார்கள், தோழர்களே, அந்த வேறு ரோமாவில் இருந்து தண்ணீர் குடிப்பதற்கு இன்றைய நாள் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். மனிதர்கள் என்னை தடுக்கிறார்கள். மூன்றாவது கேட்டார்கள், என் அருமை தோழர்களே,
இந்த பள்ளிவாயனுடைய ஒரு பகுதியை நான் ஒப்பு செய்திருக்கிறேன், அதற்கு சாட்சி நடத்திருக்கிறா? ஆம், நாம் சாட்சி நடத்துகிறோம். ஒரு மனிதனுடைய ரத்தம் மூன்று காரணங்களுக்காகத்தான் ஓட்டப்படும். ஒரு மனிதன் மூன்று காரணத்தினால் கொலை செய்யப்படுவான். ஒன்று, இஸ்லாத்தை அவன் மாற்றி இருக்க வேண்டும், இஸ்லாத்தில் நுழைந்து பிறகு அவன் மதப்பாடி இருக்க வேண்டும், அல்லது திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்திருக்க வேண்டும், அல்லது ஒரு மனிதனை கொலை செய்திருக்க வேண்டும் அநியாயமா? இந்த மூன்று பாவத்தை நான் இஸ்லாத்திலோ இஸ்லாத்திற்கு முன்னராகவோ நான் செய்யவில்லையே, எதற்காக என்னை கொலை செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வீட்டுக்கு செல்கிறார்கள். அன்றைய நான் இரவு ஒரு கனவு காண்கிறார்கள். என்ன கனவு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கிறார்கள். நபி அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சாப்பாட்டிலே அபூபக்கர் உமர் இரண்டு பேர் இருந்திருக்கிறார்கள். உஸ்மான் ரலி அவர்கள் சாப்பிடுவதற்காக சென்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனவிலே சொல்கிறார்கள், உஸ்மான், இன்றைய நாடல்ல நாளைக்கு நோன்பு நோருங்கள், நாளைக்கு நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள், எங்களோடு இஃப்தார் செய்யலாம் என்று சொல்கிறார்கள். உஸ்மான் புரிந்து கொண்டார்கள், என்னுடைய மரணம் நெருங்கி விட்டது. அடுத்த நாள் நோன்பை நோக்கிறார்கள். அலிபு நபி தன்னுடைய மகன் ஹசனோடு வருகிறார். அனுமதி தாருங்கள், இந்த நிகழ்ச்சியாளர்களை அப்புறப்படுத்தி விடுகிறோம். அபூ ஹுரைரா பாடோடு வருகிறார்கள், எங்களுக்கு அனுமதி தாருங்கள், இந்த நிகழ்ச்சியாளர்களை நாம் யுத்தம் செய்து அப்புறப்படுத்துகிறோம். உஸ்மான் சொன்ன வார்த்தையை பார்க்க முடியுங்களே, சொன்னார்கள், எனக்காக இந்த பூமியில் ஒரு ரத்தம் ஓட்டப்படுவதை நான் விரும்பவில்லை. நான் எனக்காக இன்னொரு மனிதரும் கொலை செய்யப்படுவதை விரும்பவில்லை. விட்டுவிடுங்கள் என்னை, வீட்டுடைய பாதுகாப்பை கற்று விடுகிறார்கள். அடுத்து நான் நோன்பாடியாக குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மனிதன் உள்ளுக்கு நுழைந்து உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியுடைய கன்னத்திலே ஓங்கி அறிந்து விடுகிறார். உஸ்மான் மனிதரை பார்த்து, மனிதனை அல்லாஹுடைய கண்ணை குருடாக்கட்டும், உடைய கையையும் காலையும் சுட்டிக்கட்டும், உன்னை நடக்கத்திலே நுழைய செய்யட்டும், எதற்காக அந்த பெண்ணை நீ அழிக்கிறாய் என்று ஒரு சாபம் விடுகிறார்கள். இன்னும் ஒரு மனிதன் பின்னால் வந்து உஸ்மான் உள்ளவர்களை ஒன்பது வெட்டுக்கள் வெட்டி விடுகிறார்கள். உஸ்மான் உள்ளவர்கள் அப்படியே தெரிந்து விடுகிறார்கள். அவருடைய ரத்தம் விழுந்த முதலாவது ரத்த சொட்டு என்ற சூரத்து மகராவுடைய ஆயத்திலே விழுகிறது. உஸ்மான், அல்லாஹ் இந்த அநியாயக்காரர்களுக்கு கூலி கொடுக்க கூடுவார்கள். இந்த ஆயத்திலே முதலாவது சொத்து ரத்தம் விடுகிறது. உஸ்மான் ஷஹீதாகி விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நபி அவர்களுடைய வசிய, ஒரு நல்ல ஒரு மனிதர் இருந்தாலும் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்கும் அநியாயக்காரர்கள் பயப்பட மாட்டார்கள். அபூ கிலாபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் ஷாமுக்கு சென்றேன், ஒரு மனிதன் கை வெட்டப்பட்டு கால் வெட்டப்பட்டு கண் குண்டாக்கப்பட்டு நரகமே நரகமே என்று கதறிக்கொண்டிருந்தான். அந்த மனிதனிடத்திலே போய் என்ன என்று விசாரித்தேன் அவன் சொன்னான், உஸ்மானுடைய வீட்டுக்குள் முதல் முதலாவதாக நுழைந்தது நான் தான். அவர் நான்கு பதுவாக்கள் செய்தார், என்னுடைய கண் குண்டாகி விட்டது, கை கால் வெட்டப்பட்டு விட்டது, நரகத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதர் கதறிக்கொண்டிருக்கிறார். அன்பிற்குரியவர்களை, அநியாயக்காரர்களுக்கு நிச்சயம் அல்லாஹ் கூலி கொடுத்து ஆகுவார். எதிராக கிளர்ச்சி செய்த அத்தனை பெயர்களும் பெரும்பான்மையானவர்கள் பைத்தியம் பிடித்துத்தான் இறந்தார்கள். அன்பிற்குரியவர்களை, அநியாயம் செய்தவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடம் பொறுப்பாக இருக்கிறதே. ஆனால் நியாயமாக இவர்களுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் நாம் இழந்தவற்றை நிச்சயமாக திருப்பித் தருவான் என்பது சந்தேகம் கிடையாது. அதைத்தான் நமது குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்மை பொறுமை காக்குமாறு ஏறி இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், வரலாறு அதற்கு சார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த நாட்டிலே சிறந்த நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் நிறைய இருக்கிறார்கள். இந்த மனிதர்களுக்கு நாம் படைத்த இன்பத்தை காட்டக்கூடாதா? நாம் பெற்ற இந்த இஸ்லாம் என்ற இந்த அழகான போக்கை இவர்களுக்கு நாம் காட்டக்கூடாதா? அன்பிற்குரியவர்களே, நமது வாலிபர்கள், நமது யோனியர்கள் ஏன் இஸ்லாத்தை செயல்ரீதியிலும் சொல் ரீதியிலும் உருவகப்படுத்தக்கூடாது? இது நமது தார்மீக கடமை பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான பாதையை நமக்கு காட்டுவாரா? நல்ல மனிதர்களை வளர்ப்பால் வழிகாட்டுவாரா? யா அல்லாஹ், நமது பாவங்களை மன்னித்து விடுவாயா? நமது குற்ற குறைகளை மறைப்பாயா? நமது தவறுகளை மன்னிப்பாயா? யா அல்லாஹ், நலவின் பக்கம் நமக்கு நேர்வழி காட்டுவாரா? உன்னுடைய இதாயம் என்ற நேர்வழியாக காற்றில் இந்த நாட்டை வேசு செய்வார்கள். இழந்தவர்களுக்குரிய இழப்புகளுக்கு நீயே பிரதிபுகாரத்தை வழங்குவார்கள். செல்வத்தை கொடுப்பது நீ ரஹ்மானே, செல்வத்தை மதிப்பது நீ ரஹ்மானே. நமது தவறுகளை மதிப்பாயா? யா அல்லாஹ், நமது செல்வங்களை நீ திருப்பி கொடுப்பாயா? இழந்தவர்களுக்கு யா அல்லாஹ், சிறந்த இழப்புகளை நீ கொடுப்பாயா? உலகத்திலே எங்கெல்லாம் முஸ்லீம்கள் யா அல்லாஹ் தூஷிக்கப்படுகிறார்களோ, முஸ்லீம்கள் துஷ்டப்படுத்தப்படுகிறார்களோ, குறை செய்யப்படுகிறார்களோ, அத்தனையும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் அப்பாவே. யாருவா உடைய நாட்டம் இருக்கிறது அப்பாவே. யாருவா அவர்களுக்கு உதவி செய்வாயா, அவர்களுக்கு உதவி செய்வாயா. இஸ்லாத்தில் யாருலா வளர்ச்சியாக உலகத்திலே வளர செய்வாயா. எங்களுடைய துவாக்களை ஏற்பாயா. எனக்கு தோசையை அனைவரையும் கொண்டு சேர்த்து தருவாயா.